الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا انما الخمر والميسر والازلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم اذا فعلت امتي 15 خصله حل فيها البلاء قيل وما هي يا رسول الله قال اذا كان المهر مذولا والامانه مغنما والزكاه مغرما واطاع الرجل زوجته وعق امه وبر صديقه وجفى اباه وارتفعت الاصوات في المساجد وكان زعيم القوم ارذلهم واكرم الرجل مخافه شره وشربت الخمور ولبس الحرير واتخذت القينات والمعازف ولان اخر هذه الامه افضلها فليرتقبوا عند ذلك ريحا حمراء او خصفا او مسقا وكما قال عليه الصلاه والسلام ஆரம்பமாக எல்லாம் அல்லாஹ் தஆலாவை போற்றுகிறேன் புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அஹ்லத்தாரக ரஹ்மத்தாஹும் நபிமார்களுக்கு முத்தலையாக அனுப்பப்பட்ட ஹஜ்ரத் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியங்கள் கயாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் இன்றிருந்து வருவாகட்டும். ஆமீன். ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மஸ்ஜித் ஒன்று கொண்டிருக்கும் இறை நீசர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் அல்லாஹுவால் எடுத்து நடக்குமாறு ஏவப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும் முன்னால் தவிர்க்கப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் முற்றமுழுதாக சமைந்து நடக்குமாறும் தக்வாவை கொண்டு எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் ஒத்திய செய்து கொள்கிறேன். ஆக மீறான பெரியவர்கள் கனவான்களை சகோதரர்களே, இன்று இந்த காலகட்டத்தில் நாம் உலகளாவிய மட்டத்தில் உலகத்தில் எந்த இடத்தில் பார்த்தாலும் மனிதனால் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான காலநிலை மாற்றங்களை இந்த கடந்த பல வருடங்களாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பெரியவர்கள் கனவான்களேஸ்வரர்களே, இன்று நாங்கள் சில வருடங்களுக்கு முன்னால் போனால் நமது இலங்கை நாட்டை பொறுத்தவரையிலும் கூட நாம் எடுத்துக்கொண்டால் நம் நாட்டில் வாழக்கூடிய அனைவர்களுக்கும் பொதுவாக இந்த வருடத்தில் நாம் முன்னோக்கக்கூடிய இந்த 12 மாதங்களில் ஒவ்வொரு மாதங்களும் எந்த காலநிலையில் கொண்டதாக இருக்கும், அந்த காலத்தில் வெதர் கண்டிஷன் எப்படி இருக்கும் என்றதை பற்றி எல்லாருக்கும் பொதுவான ஒரு அறிவும் நுழைஜும் இருந்ததாக தான் இருந்துச்சு. ஆனாலும் இன்றைய சில வருடங்களுக்கு, இந்த 2-3 வருடங்களுக்கு உட்பட்ட காலப்பகுதிக்குள்ளால நாம் இலங்கையை மட்டுமல்ல உலகளாவிய எந்த இடத்தை பார்த்தாலும் மனிதனுக்கு நம்ப முடியாத அளவுக்கு வெதர் கண்டிஷன் நிமிடத்துக்கு நிமிடம், நாட்களுக்கு நாள், மாதத்துக்கு மாதம் மனிதன் எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டுதான் இருக்கிறோம். இலங்கையை பொறுத்தவரை எடுத்துக்கொண்டாலும் கடந்த 8 மாதமாக தொடர்ச்சியாக இலங்கையில் தொடர்ச்சியாக மழை இல்லாமல் வறண்ட ஒரு நிலைமையை நாம் பார்த்தோம். பல இடங்களில் காட்டுத்தீங்கள் கூட ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் நம் நாட்டு உள்ளவர்களுக்கு பயப்பட்டதை நாம் மறந்துவிடவில்லை. அதற்கு பின்னால இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய மழையின் காரணத்தினால நாங்கள் அந்த நேரத்தில் எதிர்பார்க்கிறோம், தண்ணி இல்லாம கஷ்டப்படுறோமே, மழை பெய்ஞ்சா நல்லதாக இருக்குமே, எத்தனையோ பேர் விவசாயம் செய்ய வேண்டும் ஆனா மழை இல்ல, கொழப்புக்கு என்ன செய்யறது என்பதாக நினைச்சு கொண்டிருந்தாங்க. அல்ஹம்துலில்லா இப்ப ஒரு மாதங்கள் முன்னால மழை ஆரம்பிச்சிச்சு. எப்படியாப்பட்ட நிலைமைண்டா, இன்னைக்கு எல்லா இடத்திலையும் இந்த ஆரம்பிச்ச மழை நிக்க மாட்டாதா என்பதாக நாங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மழை நமக்கு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. கனவான்களேஸ்வரர்களே, இலங்கைக்கு வெளியே போனா எத்தனையோ பல நாடுகள் வெள்ளத்தால் அழிக்கப்படுகிறது, சூறாவளியால் அழிக்கப்படுகிறது, இன்னும் எத்தனையோ நாடுகள்ல எர்த்குயிக் இப்படி நாங்க பார்த்தா, அதாவது இந்த அதிகமான, அதாவது நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பலவிதமான அழிவுகளை இன்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். என தெரிந்த கனவான்களேஸ்வரர்களே, இவைகளுக்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது, ஏன் இந்த அழிவுக்கான காரணம் என்பதை நாங்கள் ஒவ்வொரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாங்கள் சிந்திக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. கிரமாங்கிற சோழர்களே, நாங்கள் நினைக்கிறோம் இந்த வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த வரக்கூடிய மாற்றங்கள், இந்த மாற்றங்கள் உண்மையிலேயே இதற்கான காரணங்கள் நாங்கள் காலம் என்பதாக நினைச்சு நாங்கள் காலத்துக்கு ஏற்றிக் கொண்டிருக்கிறோம். என பெரியவர்கள் கனவான்களே, ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக சொல்லி காட்டினார்கள், ஏ மனிதர்களே, லா தஸுப்புத்தஹ்ர, நீங்க காலத்துக்கு ஏச வேண்டாம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வானத்தஹ்ரு, காலத்துடைய நிலைமைகளை மாற்றுபவன் நானாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன். காலம் இருக்குது ஏந்த கையில, குறை இருக்குது எங்கள்ல, ஆனா நாங்க குறைய காலத்துல மேல தூக்கி போட்டுட்டு நாங்க காலத்துக்கு ஏசுறோமாக இருந்தா இது எந்த அடிப்படையில நீங்க இதை நியாயப்படுத்த போறீங்க? குறை இருக்குது எங்கள்ல, ஆனா நாங்க காலத்துக்கு ஏசி கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்கிறான், மனிதா, காலத்துக்கு ஏசாதே, நீ காலத்துக்கு ஏசுறதாக இருக்கிறா இருப்பாயாக இருந்தால் அது நீ என்ன திட்டுறத போல் இருக்குது என்பதாக நபிஸ்வல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுல் குர்சியில கூறிய அந்த விஷயத்தை நபிஸ்வல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிருக்கிறார்கள். விளங்கப்படுத்துகிறார்கள், சொல்கிறார்கள், நாட்கள் இருக்குது, இது ரெண்டு விதமா எங்களுக்கு நாட்களை பார்க்கிறோம். சில நாட்கள் இது மக்களுக்கு சாதகமானதாக இருக்கும், இன்னும் சில நாட்கள் இது மக்களுக்கு பாதகமானதாக இருக்கும். அதே மாதிரி சொன்னார்கள், வாழ்க்கை இருக்குது, இந்த வாழ்க்கையும் ரெண்டு தான், ஒன்றோ ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அல்லது கவலையான வாழ்க்கை. ஏன் தெரியுமா? அல்லாஹ் நாளையும் மாத்தி மாத்தி தருகிறான், காலத்தையும் மாத்தி மாத்தி தருகிறான் என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மாற்றங்களுக்கான காரணம் இவைகளை கொண்டு ஒரு மனிதன் படிப்பினை பெற வேண்டும், படிப்பினை பெறாதவன் ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரவே முடியாது என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய தீமான் இமாம் ஷாஃபியில குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஆக மேலான பிறந்த கணவான்களே, இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நமக்கு நமது வாழ்க்கையில் பல படிப்பினைகளை பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ஒரு சோதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி காட்டினார்கள், உலகத்தில் ஆக சிறந்த புத்திசாலி யாரு தெரியுமா? மனிதாவா பிகைரிஹி, இன்னொருவனுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை வச்சு அடே இவன் செஞ்ச இந்த தவறால வாழ்க்கையில் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறானே, அதனால இந்த தவறை எந்த வாழ்க்கையில நான் செய்யக்கூடாது என்பதாக அடுத்தவனுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை வச்சு கண்ட வாழ்க்கையில பாடம் பெறக்கூடிய முஃமின் தான் உலகத்தாக சிறந்தவன் என்பதாக சொல்லி காட்டிருக்கிறார். ஆகமையானவர்களே, இந்த கால நிலைமைகள் மாற்றத்துக்கு பின்னால நமது பாவமான நான் இந்த தீனுக்கும் நமது வாழ்க்கையை கொடுக்கப்பட்டிருந்த வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய மோசமான கர்மங்கள் தான் இவைகள் அனைத்துக்கும் காரணமாக இருக்கிறது என்பதை நமக்கு ஹதீஸ் நமக்கு முன்னால் தெளிவாக சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. திருமேவுடைய ரிவாயத்துல ஹதீஸ் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், தன்னுடைய உம்மத்தினர்கள் 15 விஷமான பாவங்களை செய்வார்களாக இருந்தால் அந்த உம்மத்தினர்களுக்கு இப்படியாப்பட்ட அழிவுகள் வரும். இந்த உம்மத்தினர்கள் இந்த 15 விஷயமான பாவங்களும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருஷங்களுக்கு முன்னால இந்த உம்மத்தினர்களுக்கு இப்படியாப்பட்ட பாவங்கள் நடந்தா நிலநடுக்கங்கள் அதிகரிக்கும், நீங்க நினைக்காத விதத்துல வெதர் கண்டிஷன்ஸ் மாறும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று எச்சரிக்கை செய்தார்கள். இன்று இந்த பாவங்களுக்கு நாங்கள் அடிமையானதனால இந்த விஷயங்களை நமது பாக்கியம் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன தெரியாத கணவான்களே, இந்த 15 விஷயங்களும் இந்த சமூகத்திற்கு மத்தியில இன்று பரவி கிடைக்காது. இவைகள் அனைத்தையும் பற்றி பேசுறதுக்கான சந்தர்ப்பம் இங்க போராம இருக்கிறதுனால சில முக்கியமான விஷயங்களை மட்டும் இந்த இடத்துல குறிப்பிட்டு காட்டுகிறேன். முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உம்மத்தினர்கள்ல இந்த கட்டத்துல அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அமானிதம் இது வெறுமனே அவர்களுடைய சொந்த பொருட்களாக அவர்கள் நினைக்கிற விதத்துல பாதிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகமாக இருந்தால் இப்படியாப்பட்ட நிலைமைகள் உள்ள கட்ட நீங்க எதிர்பாருங்க. கணவான்களே, அமானிதம் என்ற ஒரு வார்த்தை வரக்கூடிய நேரத்துல உங்களை நம்பி ஒருத்தர் உங்களை கையில் 1000 ரூபாய் சல்லியை தந்துட்டு போறாரு, 1 லட்சம் ரூபாய் சல்லியை தந்துட்டு போறாரு, அவர் வெளியே போறாரு, அவர் இருந்த உடைமைகளை சொத்துக்களை கையில தந்துட்டு போன அந்த சொத்துக்களுக்கு அநியாயம் செய்யறது மட்டுமல்ல அமானிதனுக்கு மாற்றம் செய்யறது. உலகத்துல கிரமாந்திரைத்தவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நியமத்துகளும் உலகத்துல அல்லாஹ் அமானுதமா உங்களை கையில படைச்சிருக்கிறான். உலமாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கூடிய அறிவு, அல்லாஹால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய அமானுதம், அந்த அமானுதத்தையும் அவர்கள் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் வசதி படைத்தவர்களுக்கு கையில கொடுத்திருக்கூடிய செல்வம் இது அவர்களுக்கு சொந்தமானதல்ல, அல்லாஹால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானுதம். அந்த பணத்துக்கு நீங்க ட்ரஸ்டி, நீங்க எப்படி அதை செலவழிப்போம் என்பதற்கு ஆன கைட்லைன் அல்லாஹால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குழந்தை செல்வத்தை ஒரு தாய் தந்தைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இருந்தால், உலகத்தில் எத்தனையோ பேர் குழந்தைகள் இல்லாமல் தவிர்க்கும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு அந்த குழந்தை செல்வத்தை தந்திருக்கிறானாக இருந்தால், இது அல்லாஹால் உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அமானத். இந்த அமானத்திலையும் நாங்கள் நஷ்டம், அதாவது அல்லாஹுக்கு மோசடி செய்யக்கூடாது. சோதர்களே, சுருக்கமா சொல்ல போனால், உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கூடிய அனைத்து ஞானத்துகளும் இது அமானிதமாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏன், பள்ளி நிர்வாகங்கள், பள்ளிகளை நிர்வாகிக்கக்கூடிய இந்த பொறுப்புகள் கூட அல்லாஹால் அமானிதமாக தரப்பட்டது. இந்த ஒவ்வொரு பொறுப்புகளையும் நாங்கள் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். பாடசாலையில் கற்றுக் கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள், ஆசிரியைகள், இவர்கள் அனைவர்களுக்கும் அங்கு செய்யக்கூடிய தொழில் இது ஒரு அமானிதமான தொழில். அந்த இடத்திலையும் அவர்கள் அமானிதனத்தை பேண வேண்டும். எனக்கு கிராமங்கிரசோர்களே, அமானிதங்கள் இந்த உம்மத்தினர்களில் சீர்குலைக்கப்படுமாக இருந்தால் நமது சமூகத்தின் எதிர்காலமும் இந்திய நிலைமையும் நமக்கு அப்படியே மாசுபட்டு போய்விடும். சுருக்கமா ஒரு சில விஷயங்களை பாருங்க. ஒரு கட்டத்தை நாங்கள் மாநிலத்துக்கு மாற்றம் செய்கிறோம், இதனால சமூகத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள் எந்த அளவுக்கு இருக்குது. ஒரு தாய் தந்தைக்கு அல்லாஹ் அமானுதமாக குழந்தையை கொடுக்கிறான், அந்த குழந்தை அமானுதமாக கையில கொடுக்கப்படுகிறது. இந்த குழந்தையுடைய வளர்ப்புட விஷயத்துல அந்த உம்மை பாப்பா குறை செய்யறாங்க, அந்த அமானுதத்தை பொறுப்போக்கு காட்டுறாங்க, கொடுக்கப்பட்ட அந்த நியமத்தை மிஸ்யூஸ் பண்றாங்க. ஒரு கட்டம் வருகிறது, தான் வளர்த்த குழந்தையே உலகத்துல அரபுல ஒரு அழகான பதைப்பதாவது பழமொழி சொல்லி காட்டுவார்கள், நானே ஒரு நாய்க்குட்டியை வளர்த்தேன், அந்த நாய்க்குட்டி பெரிதானதுக்கு பின்னால அந்த நாய்க்குட்டி என்னையே திருப்பி கடிக்குது என்ற மாதிரி நான் சோறுட்டி வளர்த்த இந்த குழந்தை பெரிதானதுக்கு பின்னால அந்த குழந்தை எனக்கே அநியாயம் செய்யக்கூடிய கட்டத்துல இப்ப உம்மாப்பா நினைக்கிறாங்க, இந்த பிள்ளையா நான் இந்த பெற்றிருக்கு, இந்த பிள்ளைக்கா நான் உம்மாப்பாவாக இருக்கணும் என்பதாக உம்மாப்பா இந்த கட்டத்தை ஃபீல் பண்றாங்க. இதே உம்மாப்பா தனக்கு கொடுக்கப்பட்ட அமானிதத்தை சரியாக நிறைவேற்றிருக்கிறாங்கிறா என்பதை சிந்திச்சு பார்த்தா இதற்கான சரியான பதில் கிடைக்கும். அந்த அமானிதத்தில் மோசடி செய்தார்கள் என்று அதற்கான விளைவுகளையும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அமானிதங்கள் சமூகத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும். என பெரியவர்கள் கிராமங்கிலேஸ்வர்களே, இன்று நாங்கள் பார்த்தா நமது பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நமது வாழ்க்கையில் நாம் அனைத்தையும் கிஃப்ட் பண்ணுறோம். குழந்தைகளுக்கு தேவையான என்னென்ன விஷயங்களையும் நாங்கள் அவர்களுக்கு கிஃப்ட் பண்ணிருக்கிறோம். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஒரு பாப்பா ஒரு பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய ஆக பெரிய சிறந்த கிஃப்ட் என்ன தெரியுமா? ஒரு வெலியபல் கிஃப்ட், ஒரு பாப்பா பிள்ளையை கொடுக்க கிஃப்ட் என்ன தெரியுமா என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டு சொன்னார்கள். ஒரு தாய் அல்லது ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்கு படிப்போட்டு கொடுக்கக்கூடிய அதவை விட சிறந்த கிஃப்ட் அந்த பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய வேறு எந்த கிஃப்டும் இருக்க மாட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிருக்கிறார்கள். நாங்க பெற்றோர்களே, நாங்கள் அதன் உள்ளத்துல கையை வச்சு கேட்க வேண்டும், இந்த கிஃப்ட இந்த புள்ளைக்கு இந்த வாழ்க்கையை நான் உத்தரவையாவது கொடுத்திருக்கிறேனா? வாழ்க்கையில எத்தனையோ நல்லாக்கு நல்ல நல்ல ஒகேஷன்ஸுக்கு நான் எத்தனையோ எத்தனையோ வெளிவபலான கிஃப்ட கொடுத்திருக்கிறேன், இந்த அதவை இந்த புள்ளைக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தை நான் படித்து கொடுத்திருக்கிறேனா? கனமாங்கிறவர்களே, இது மாதிரியான வாழ்க்கையில் எத்தனையோ அமானிதங்கள் இந்த சமூகத்துல இது மிஸ்யூஸ் பண்ணப்படுமாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இந்த மாதிரியான கட்டத்துல இந்த சமூகத்துல அதாவது இப்படியாகப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிருக்கிறார்கள். எனவே எனக்கு கனமாங்கிறவர்களே, இந்த அமானிதங்கள் சமூகத்திலிருந்து அதாவது வீணாக்கப்படக்கூடாது, இந்த அமானிதங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இது முதலாவது விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஆக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். கனமாங்கிறவர்களே, குர்ஆன் இது ஒரு ஆச்சரியமான ஒரு வேதம். குர்ஆன் சமூகத்துக்கு மத்தியில் சமூகத்துக்கு எது தேவையோ சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை குர்ஆன் ஆழமாக பயிற்சிருக்கிறது, ஆழமாக குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. பல ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த சமூகத்தை நேர்வழி காட்டுவதற்காக திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை குர்ஆன் இன்று வரைக்கும் நமக்கு முன்னால் ப்ரூவ் பண்ணி கொண்டுதான் இருக்கிறது. சொல்லி காட்டினார்கள், கயாமத்தினால் நிற்கக்கூடிய காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு விதமான விஷயங்களை பற்றி குறிப்பிட்டு காட்டினார்கள். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிலர் மனைவிக்கு வழிபட்டு தன்னுடைய தாயை அநியாயம் செய்வார்கள். இதற்கு மறுபக்கம் சிலர் தன்னுடைய தாய்க்கு வழிபட்டு தன்னை நம்பி வந்த தன்னுடைய மனைவிக்கும் அநியாயம் செய்வார்கள். மதிப்பையும் அவர்களின் பக்கம் நெருங்குவதற்கும் அவர்களின் கொண்ட சகவாசமும் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் அவர்கள் கொடுக்க வேண்டிய ஹக்குகளை அவர்களுக்கு மறக்கடித்துவிடும் இந்த நிலைமையும் இந்த சமூகத்தில் வருமாக இருந்தால் சொன்னார்கள், இதே மாதிரியான நிலைமையை நமது வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்க வேண்டும். வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நாம் எப்பொழுதும் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்களாக பிறந்த நாம் ஒவ்வொருவரும் நாம் சமூகத்தில் வாழும் பொழுது தனிரப்பனாக வாழப்போவதில்லை. நமக்கும் நமது பெற்றோரும் தேவை, நமது குடும்பமும் தேவை, நமக்கு நமது கிராமத்தவர்களும் தேவை, நமது நாட்டு மக்களும் தேவை. உலகளாவிய மட்டத்தில் அனைத்து முஸ்லிம்களும் ஒருவருக்கொருவர் சகோதரராக வாழ வேண்டும் என்ற உண்மையை தான் குர்ஆன் நமக்கு பார்க்குவதாவது நமக்கு ஊட்டிருக்கிறது. எனவே நாம் சமூகமாக வாழ வேண்டிய ஒரு மக்களாகத்தான் முஸ்லிம்கள் அன்றைய காலம் தொட்டும் இன்று வரைக்கும் வாழ வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு தெளிவாக விளங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சமூகத்திற்கு மத்தியில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் சில விஷயங்களை நமது வாழ்க்கையில் நாம் ஆணித்தரமாக பயிற்றுவிட்டுக் கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம் தான், வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு நல்லொரு விஷயம், ஒரு நன்மையான கர்மம் என்று வரும் பொழுது இந்த நன்மையான கர்மம் வாழ்க்கையில் இரண்டு பாவங்களுக்கு மத்தியில் தான் அல்லாஹ்வால் வைக்கப்பட்டிருக்கிறது. கணவான்களே, இஸ்லாத்தில் அதாவது வீண் விரயம் செய்வதும் ஹராம், கஞ்சன்தனம் செய்வதும் ஹராம், இந்த ரெண்டுக்கு மத்தியில் நடுத்தரமாக செலவழிப்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறது. அதாவது தாய் சொல்லை கேட்டு மனைவிக்கு அநியாயம் செய்வதும் கூடாது, மனைவிக்கு வழிபட்டு தாய்க்கு அநியாயம் செய்வதும் கூடாது, இந்த ரெண்டுக்கு மத்தியில் நடுத்தரமாக செயற்படுவதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. என பெரியவர்களை கணவான் கிடைத்தவர்களே, சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு தாயும் ஒரு மனைவியும் ஒரு மனுடைய இரண்டு கண்களை போன்று இந்த ரெண்டையும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பாதுகாக்க வேண்டும். எதையும் விளங்கிவிடக் கூடாது. ரெண்டுமே எப்படி பார்வைக்கு மனிதனுக்கு ரெண்டு விஷயமும் அவசியமோ, ஒரு கண்ணை இழந்த மனிதனுக்கு ஒரு பக்கம் மட்டும் தான் பார்க்க முடியும், ரெண்டு சைட பார்க்க முடியாது. இதே மாதிரி தன்னுடைய கண்ணில் லைஃப்ல யார் மனைவியா இழந்திருக்கிறாரோ இவரும் ஒரு பக்கம் பார்க்கக்கூடியவர். மனைவிக்காக வேண்டி தன்னுடைய தாய் இழந்திருக்கிறாராக இருந்தால் இவரும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சைட் தான் வேலை செய்வாரே. இவர் த லைஃப் ஒரு பரலைஸ்ட் லைஃபாகத்தான் இருக்குமே தவிர ஒரு பரிபூர்ணமான முஸ்லீமாக வாழ்வது அவருக்கு கஷ்டம். எனவே வாழ்க்கையில் நட்கர்வம் என்று வரும் பொழுது இது ரெண்டு பாவங்களுக்கு மத்தியில் நடுவில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இதனால் தான் இந்த உம்மத்தினர்களை பற்றி குர்ஆன் குறிப்பிடும் பொழுது தெளிவாகவே குறிப்பிடுகிறது, உம்மதன் வஃபதன், உங்களை நாங்கள் எப்பொழுதும் நடுநிலைமையை பேணக்கூடிய ஒரு சமூகமாக இந்த உலகத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம். எனவே இந்த விஷயத்திலையும் வாழ்க்கையில் நடுநிலைமையை நாங்கள் கையாள வேண்டும். இதனுடன் ஆக முக்கியமான விஷயம் தான், குடும்ப வாழ்க்கை என்று வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ரெண்டு பேரையும், ஒரு மனைவி ஒரு தாய், இந்த ரெண்டு பேரையும் வாழ்க்கையில் எந்த கட்டத்திலும் இழக்குவதற்கான அளவுக்கு நாங்கள் எந்த ஒரு பக்கத்துக்கும் பாரமாகி விடக்கூடாது. என பெரியோட கணவாங்கிரேஸ்வர்களே, அவங்களுடைய மனைவியாக இருப்பாராக இருந்தால் அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை கொண்டு இந்த பெண்ணுடைய கண்ணி ஹராமாக்கப்பட்டிருந்ததோ அந்த பெண்ணை இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையை சொல்லி உங்களுக்கு ஹலாலாக ஆக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ இந்த அல்லாஹ்வுடன் நீங்க செஞ்ச இந்த எக்ரிமெண்ட்டை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதற்கு நீங்க ஒரு நாளும் மறாவது நீங்க மாறுபாடு செய்திட வேண்டாம். நீங்க உங்களை நம்பி வந்த ஒரு சாராருக்கு நீங்க அநியாயம் செய்வீங்களாக இருந்தால் இந்த அநியாயம் அந்த குடும்பத்தினர்கள் மன்னிக்காத வரைக்கும் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக விளங்கப்படுத்திருக்கிறார்கள். எனவே இந்த கட்டத்தில் நடுநிலைமையை பேணுவதும் இந்த விஷயத்தில் இந்த உம்மத்து பலன்ஸ் இழக்குமாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இப்படியாப்பட்ட நிலைமைகள் இந்த உம்மத்தில் வளர்ந்து கொண்டு வரும். நண்பர்களின் பக்கம் நெருங்கி குடும்பத்தார்களை வாழ்க்கையில ஒதுக்கி வைக்கிறது. எத்தனையோ ஆயத்துகள் அல்லாஹ்
அதாவது குடும்பத்தார்களுக்கும் தாய் தந்தைக்கும் செய்ய வேண்டிய அதாவது உபகாரங்களை பத்தி அல்லாஹ் பேசியிருக்கிறார். ஆனா குர்ஆன் ஒரு சிங்கிள் ஆயத்தை காட்ட மாட்டீங்க, நண்பர்களுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பேசின ஆயத்தம். ஏன் குர்ஆன் எல்லா உரிமைகளையும் பேசி பேசியிருக்கிறது? தாய் தந்தைக்கு என்ன செய்ய வேண்டும், நம்மளோட சொந்த சகோதரர்களுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும், அவங்களை நம்பி வந்தவங்க பெண்ணுடைய பந்தம் அவங்களுடைய, அதாவது அவங்களுக்கு மேரேஜின் மூலம் கிடைக்கப்பட்ட இந்த குடும்பத்துக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும். அதே மாதிரி குர்ஆன் எல்லா விஷயங்களையும் தெளிவாக பேசிருக்குது. ஆனா குர்ஆன் ஒரு சிங்கிள் ஆயத்து காட்ட மாட்டீங்க, நண்பர்களுக்கு நீங்க என்ன உபகாரம் செய்ய வேண்டும் என்பதை பத்தி குர்ஆன் பேசினாய். ஏன் தெரியுமா? இயற்கையிலேயே மன்னன் அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய ஒரு நேச்சர் தான், நண்பன் என்று வந்துட்டா யாரும் தன்னுடைய நண்பனை இழக்கிறதுக்கு வாழ்க்கையில விருப்ப மாட்டாங்க. அதனால குர்ஆன் இயற்கையிலே இந்த விஷயம் இருக்கிறதுனால குர்ஆன் எங்கேயுமே நண்பர்களுக்கு நீங்க இதைத்தான் செய்யணும் என்ற கடமை பாடுகளை பத்தி சொல்லல. ஏன் இதை மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. ஆனால் மனிதனுடைய இயற்கையில் இருக்கிறதுனால மனிதனுக்கு இது மிகழ்ச்சி தன்னுடைய பெற்றோர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் செய்ய வேண்டிய ஹக்களை மனிதன் குறைந்து செய்வான் என்ற ஒரு விஷயத்துக்காக வேண்டி குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்கள்ல மனிதன் குடும்பத்தார்களுக்கும் தன்னுடைய பெற்றோருக்கும் என்ன செய்கிறான் என்பதை, என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி குர்ஆன் தெளிவாக பேசிக் கொண்டிருக்காங்க. இன்றைக்கு நாங்க பார்த்தா யார எடுத்தாலும் தன்னுடைய நண்பன் இன்னொருத்தருக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதுல சந்தோஷப்படுவாரு. இவர் யாரு தெரியுமா? இவர் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவர் யாரு தெரியுமா? நான் நர்சரி போனதிலிருந்து நான் காலேஜ் போயிட்டு யூனிவர்சிட்டி வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்தை தான் படித்தோம், நாங்க ஒன்றுக்கு தான் வாழ்ந்தோம் என்பதாக அந்த நண்பன் இன்ட்ரடியூஸ் பண்றதுல எல்லாரும் பெருமைப்படுவாங்க. ஆனா இதே மக்கள் யாரும் ஒருவர் முன்னுக்கு வந்தா இவர் தான் எந்த வாப்பா என்று சொல்லி எந்த வாப்பாவையோ யாராலும் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு வெட்கப்படுவாங்க. இவரை போய் நான் எப்படி இந்த சமூகத்திற்கு முன்னால இந்த பங்கனத்துக்கு முன்னால இவர்தான் நீண்ட பாப்பா என்று சொல்லி நான் எப்படி என்ன அறிமுகப்படுத்திக் கொள்றது, என்ன பத்தி என்ன நினைப்பாங்க, ஏன் எனக்கு எப்படியாப்பட்ட இமேஜ் இவர்களுக்கு மத்தியில் கிரியேட் பண்ணிடும் என்ற சில மோசமான ஒரு பயங்கரமான சில நோய்களுக்காக வேண்டி எங்களோட குடும்பத்தை நமது வாழ்க்கையில நாங்கள் ஒதுக்குறோம். ஒன்றும் இல்ல, எங்களோட வீட்டில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் நாங்கள் ஒவ்வொருத்தரும் எடுத்து பார்ப்போம். எங்களோட வீட்டில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸுக்கு எங்களோட உண்மை வாப்பட குடும்பத்தினர்கள் அழைக்கப்படுதோ அழைக்கப்படவில்லையோ இது இரண்டாவது புறம் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் எங்களோட வீட்டில் நடக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன்ஸ்லையும் எங்களை ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கு இன்விடேஷன் போகாம மிஸ் ஆக மாட்டாது. சமூகம் நமது வாழ்க்கையில் இஸ்லாம் குடும்பத்தினர்களை அனைத்து வாழ்வதை பற்றி, குடும்பத்தினர்களை சேர்ந்து வாழ்வதை பற்றி இஸ்லாம் எவ்வளவோ பேசிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் வெதர் கண்டிஷன்ஸ பத்தி நாங்க எவ்வளவோ பேசுறோம், இந்த வெதர் கண்டிஷன்ஸுக்கு இதில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் ஏன், இதற்கான ரீசன்ஸ் என்றதை பத்தி நாங்க எவ்வளவோ ரிசர்ச் பண்றோம். இதற்கான ஒரு முடிவுகள் காட்டுறதுக்கு புகாரி சரீஃப்ல தெளிவான ரிவாயத் இருக்குது. ஒரு ஊர்ல ஒரு குடும்பம் அல்ல, ஒரு பல மக்கள் அல்ல, ஒரு ஊர்ல ஒரே ஒரு மனிதர் குடும்பத்தை துண்டித்து வாழக்கூடிய மக்கள் இருப்பாராக இருந்தால் அந்த ஊருக்கு மழை என்றது பொழியாது, அந்த ஊருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்க மாட்டாது. குடும்பத்தை துண்டிச்சு வாழ்றது, குடும்பத்தை நாங்க தூரமாக்கி வாழ்றது, இது ஷரியத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரும் ஒரு கொடூரமான பாவமாக இருந்துபடுறது. ஏன்னா பெரியவர்களே, கனவாங்கிலேஸ்வர்களே, நாங்க எல்லாம் பெருமைப்படுறோம், நாங்க நபியிட உண்மைத்துண்டு நபிய பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தன்னுடைய குடும்பத்தை அவர்கள் கண்ணியப்படுத்திருக்கிறாங்க. ஆச்சரியமான விஷயம், ரியாது சாலிஹீன்ல நாங்க வளமையா பேசக்கூடிய அந்த ரியாது சாலிஹீன்ல குடும்பத்தினர்களை பத்தி பேசக்கூடிய அந்த பகுதியில ஒரு ஆச்சரியமான பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண படுக்கையில படுத்திருக்கிறாங்க. நபிக்கு சகராத்துடைய ஆள், நபிக்கு வபாத்து நெருங்கி கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை கூப்பிட்டு அவர்களுக்கு சொல்லி சில ஸ்பெஷல் அட்வைஸ் பண்ணினாங்க. அது அபுபக்கரை கூப்பிட்டு சில விஷயங்களை சொல்லி அனுப்பினாங்க. உமரை கூப்பிட்டு சொன்னா, உமரே ரஹ்மத்துல்லாஹி அவர்களே, நான் மௌத்தானத்துக்கு பின்னால இந்த ஜசீரத்துல் அரபுல இருந்து, இந்த அரபு தீபகற்பத்தில இருந்து யஹூதிகளையும் நசராக்களையும் வெளியே போட்டுடுங்க, இது உங்களுக்குள்ள ஒரு டியூட்டி. அது அப்துல்லாஹி பின் அம்ர் இப்னு ஆஸ் கூப்பிட்டு சொன்னாங்க, அப்துல்லாஹி பின் அம்ர் இப்னு ஆஸ், உங்களுக்கும் ஒரு வேலை இருக்குது. சொன்னார்கள், அப்துல்லாஹி பின் அம்ர் இப்னு ஆஸ், நான் நினைக்கிற மாதிரி நான் வபாத்தானத்துக்கு பின்னால நீங்க ஒரு காலகட்டத்துல மிசோர்ல இந்த இடத்துக்கு நீங்க கவர்னராக அனுப்பப்படையிடும், கவர்னராக அனுப்பப்படுவீங்க. அந்த இடத்த நீங்க கவர்னராக போனீங்கண்டா நீங்க செல்ல நான் சொல்லக்கூடிய சில விஷயத்தை அங்க நீங்க மெயின்டைன் பண்ணி கொள்ளணும். சொன்னார்கள் அப்துல்லாஹி நம்பர் ஆசே, நீங்க அங்க தலைவராக கவர்னராக நியமிக்கப்பட்டால் அந்த மிசுர் வாசிகளுடன் எந்த கட்டத்திலையும் எந்த நேரத்திலையும் மிசுர்ல இந்த ஏரியாவுக்கு நீங்க போனீங்கண்டா அந்த மக்களுடன் நீங்கள் கடுகடுப்பாக நடக்கக்கூடாது. அந்த மக்களுடன் நீங்கள் மிகவும் அதாவது மென்மையாக சொத்தாக நடக்கணும் என்பதாக அவர்கள் வசிய செய்துவிட்டு சொன்னார்கள். ஏன் தெரியும் அப்துல்லாஹ் நம்பரும் நான் வசிய செய்கிறேன், அந்த ஊர்ல எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அதே எனக்கு ஒரு பந்தம் இருக்குது. சொன்னார்கள் எனக்கு முன்னால் வந்த இந்த 33வது தலைமுறை, இந்த 33வது ஜெனரேஷன் இது அந்த ஏரியாவிலிருந்துதான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஏந்த அதாவது போபாதத்தை வந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குடும்பத்தை அந்த ஏரியாவை சேர்ந்தவர், எனவே அங்கு எனக்கு சொந்தக்காரர்கள் சிலர் இருக்கிறார்கள். அதே மாதிரி நான் திருமணம் முடித்திருந்த பெண்மணியில ஒரு பெண்மணி தான் மாரியத்துல் கிபிசியா, இந்த பெண்மணி அந்த ஊரை சேர்ந்தவ, எனவே அந்த ஊர்ல எனக்கு குடும்பமும் இருக்குது, அதுவாக நான் அந்த ஊர்ல எனக்கு பந்தமும் இருக்குது, எனவே அங்க போனா அந்த மக்களோட கடுகடுப்பாக நடந்து கொள்ளாதீங்க, இது நீங்க எனக்கு செய்யற உபகாரம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துடன் காட்டின அக்கறையாக இருக்கிறது. கர்மாந்தரேஸ்வர்களே, நமது குழந்தைகளுக்கு குடும்பத்தை காட்டிக் கொள்ளுங்க, இதுதான் நம்முடைய இந்த ஆள், இவர குடும்பத்தினர்களுக்கு உறவ சொல்லி பேசுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகள் அனைத்தையும் என்கரேஜ் பண்ணிருக்கிறாங்க. குடும்பம் சமூகத்திற்கு மத்தியில் வாழப்பட வேண்டும். அவர்களுடைய மௌத்த அவர்களுடைய கபர்களை நமக்கு ஜியாரத் பண்ண முடியும். எனக்கு ஞாபகம் இருக்குது, இதே மிம்பர் மேடையில ஜியாரத்துடைய ஆதாபுகளை பத்தி நான் பேசிருக்கிறேன். ஜியாரத்துகள் செய்யலும் பிரச்சனை இல்ல, அவங்களுக்கு அந்த இடத்துல போய் எப்படி அந்த கபர்ல அவர்களோட ஜியாரத் செய்யலும் என்பதையும் பற்றி இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறது. என்னுடைய உம்மா, என்னோட வாப்பட வாப்பா, அவருடைய வாப்பட உம்மா, இவர்கள் மரணித்திருக்கிறார்களா, போவும் அவர்களுக்கு போய் தான் எந்த வாப்பாடு வாப்பா இப்படி இருந்தாரு, எந்த உண்மை இப்படி இருந்தார் என்பதாக நாங்க கற்றுக் கொடுப்போமாக இருந்தால் இதை எங்கட குழந்தைக்கு நாம் படித்துக் கொடுக்க ஒரு லெசன், ஏ குழந்தை நான் மூத்தானத்துக்கு பின்னால நீ இப்படித்தான் என்ன ட்ரீட் பண்ணணும். அவர்களே, இந்த விஷயத்திலையும் வாழ்க்கையில நாங்கள் ஒரு நாளும் குறை செய்துவிடக் கூடாது. இதிலையும் இந்த சமூகம் குறை செய்யுமாக இருந்தால் சொன்னார்கள் இப்படியாப்பட்ட சேஞ்சஸ் நீங்க எதிர்பார்க்கத்தான் வேணும். இது மூணாவது விஷயம். இப்படி 15 விஷயங்களை பற்றி பேசிருக்கிறாங்க. கடைசியாக 2 விஷயத்தை மட்டும் பேசிக் கொள்றேன். ஒன்று தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுமூர் கியாமத்தினால் எழுதக்கூடிய காலகட்டத்துல இந்த சமூகத்துல முகத்தரா ட்ரக் பாழ்கக்கூடிய சமூகத்தினர்கள் உலகத்தில் கூடுவார்கள். கணவாந்திரேஸ்வரர்களே, ட்ரக்ஸ் என்று செல்லக்கூடிய காலகட்டத்துல நாங்க எல்லாரும் நினைக்கிறது அதாவது ஸ்மோக் பண்ணக்கூடியவங்க, அதாவது லிக்கர்ஸ் குடிக்கக்கூடியவர்கள், அப்படி இல்லாட்டி வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடியவர்கள், இப்படியாப்பட்டவங்கள் தான் நமது கண்ணுக்கு முன்னால் வரக்கூடியது. இதுவும் சரியத்துடைய பார்வையில முற்றாக தவிக்கப்பட்டது, தடை செய்யப்பட்டது. இது ஹராமான விஷயம், இதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனாலும் நபித்தலல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை கொண்டு இன்னும் சில விஷயங்களை மறக்கி வச்சிருக்கிறார்கள். அதுதான் இன்றைய சிறக்கூடிய பலர்களும் பல விஷயத்துல ஆழமாக பேசின சில விஷயங்கள் தான் இந்த சமூகத்துக்கு மத்தியில எப்படி ட்ரக்ஸுக்கு அடிமைகளாக எடிச்சடாக ஒரு சமூகத்தினர்கள், அதாவது ஸ்மோக் பண்ணா உலகத்துல வாழ முடியுமா, ட்ரிங்க் பண்ணா உலகத்தை இருக்க முடியுமா என்பதாக நாம நினைக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு அடிமையான சமூகம் ஒன்று இருக்கிற மாதிரி உலகத்துல இ ட்ரக்ஸுக்கும் அடிமையான சமூகம் நம்ம சமூகத்துக்கு மத்தியில் வளர்ந்திருக்கிறார்கள். கர்மாந்திரேஸ்வரர்களே, அது டைரக்டாக ட்ரக்ஸ் அதாவது கன்சியூம் பண்ணக்கூடியவர்கள், இதே மாதிரி இந்த சமூகத்துல எலக்ட்ரானிக் ட்ரக்ஸுக்கு அடிமையானவர்கள், இதுல விளக்கானவர்கள், நமது வாலிபர்களில் யாரை தான் இருக்க முடியும் என்பதாக பார்த்தா உலகத்தில் யாரும் காண்பது மிகவும் கஷ்டமா இருக்குது. ஸ்மோக் பண்ணக்கூடிய ஒரு வாலிபருக்கு ஒரு கிழமைக்கு நீ சிகரெட் குடிக்காதே, இது கூடாது என்பதால் எங்களுக்கு வேணுமாக இருந்தா அவரை தடுத்து வைக்கிறோம். ஆனா இதே ஒரு வாலிபருக்கு நீங்க சொல்லி பாருங்க, ஒரு கிழமைக்கு நீங்க பேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு லுக் ஆகவானம், இதை பாதிக்க கூடாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது அவரை பொறுத்தவரை இம்பாசிபிள். கணவான்களே, வாலிப சமூகம் நாங்க விளங்க வேண்டும், எங்களது வாலிபர்களே பெற்றோர்களே, நமது சமூகம் பெற்றோர்களுக்கு இந்த விஷயத்துல எங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லைண்டா. உள்ளவர்கள் எங்களோட குழந்தைகள் இப்படியாப்பட்ட நிலைமைகளை விட்டு நாம் பாதுகாக்க வேண்டும். இவைகளுக்கு அடிமையானவர்கள் அதை விட்டு வெளியே வரையலாம தவிக்கிறாங்க. திருமணம் முடித்ததற்கு பின்னாலேயும் அதற்கு முன்னால் பழகிய சில பாவமான கர்மங்களிலிருந்து வெளியே வரையலாம தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இவைகள் அனைத்தும் இந்த சமூகத்தை பரவக்கூடிய ட்ரக்ஸ் ஆக இருக்குது. உண்மையிலேயே ட்ரக்ஸாக ட்ரக்ஸை கன்சியூம் பண்ணக்கூடியவர்களுக்கும் இதற்கு அடிமையானவர்களுடைய விபரீதங்களை பார்த்தா அடிமையானவர்களால இந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் மிகவும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பெற்றோர்களே, நம் இன்றைய காலகட்டத்தில் நாம் மிகவும் அலர்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. நமது ஆண்கள், நமது பெண் குழந்தைகள், நமது அதாவது கண்காணிப்பிலேயே நமது வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு நம்மை விளங்காமல் பல பாவங்களுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இன்று சமூகத்தில் வேண்டுமான அளவுக்கு பரவி கொண்டிருக்கிறது. எனவே இப்படியாப்பட்ட இந்த சமூகத்தை இந்த பாதுகாக்கிறதும் நமது மிகப்பெரும் ஒரு தெளிவாக பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயமும் இந்த சமூகத்தில் பரவினா இப்படியாப்பட்ட விஷயங்கள் சமூகத்தில் பரவிக்கொண்டே இருக்கும், நிலைமைகள் மாறிக்கொண்டே இருக்கும். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த 15 விஷயத்துல அஞ்சாவது விஷயமாக கடைசியாக நபிசர் அல்லாஹ் கூறிய ஒரு விஷயத்தை மட்டும் கூறி இந்த ஹுதுபாவை நான் முடிச்சுக்கொள்ள விரும்புகிறேன். நபிசர் அல்லாஹ் சொன்னார்கள், இந்த உம்மத்தினர்கள்ல 15வது ஒரு பாவம் இருக்குது, இது ஆக பயங்கரமான ஒரு விஷயம். நபிசர் அல்லாஹ் சொன்னார்கள், இந்த உம்மத்தினர்களுடைய கடைசி பகுதியில வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் வாழ்க்கையில பதுவா செய்வார்கள். கணவான்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்துட்டு போன சகாபாக்கள், சாபியாங்கள், மிகப்பெரிய முரமாக்கள், ஏன் இந்த நாட்டுல 50-60 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் கூட நமக்கு எடுத்து தந்திடக்கூடிய, நமக்கு தீர்வு தந்திடக்கூடிய இந்த ரைட்ஸ், எடுத்து தந்திடக்கூடிய ரைட்ஸ எங்களுக்கு நாம் இந்த இவைகள் அனைத்து மனுபவித்துக் கொண்டு அவர்களுக்கு ஏற்கக்கூடிய, அவர்களை திட்டக்கூடிய ஒரு சமூகம் இந்த உம்மத்திலிருந்து பலாவது உருவாகும் என்பதாக நபிசல்லாஹு சொல்லி காட்டிருக்கிறார்கள். நாம் யோசிச்சு பார்ப்போம், கடைசி ஒரு 30-40 வருஷத்துக்குள்ளுக்கு இலங்கை நாட்டை பொறுத்தவரையில அல்ஹம்துலில்லா இந்த நாட்டுக்கு மத்தியில பலாவது மார்க்கங்களை பத்தி அபயானக்கூடிய எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ அடிப்படையில நாங்கள் அல்ஹம்துலில்லா மார்க்கத்தை புரியக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்குது. சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த 30 வருஷ காலப்பகுதிக்குள்ளுக்கு இவ்வளவு ஜமாத்துகள், இவ்வளவு இயக்கங்கள் எங்களோடு இருக்குது. எல்லாரும் இஸ்லாத்தை வளர்க்கணும் என்பதற்காக பாடுபடுறோம். மக்களுக்கு நியாயமான இஸ்லாத்தை பற்றியான அறிவு இருக்குது. இந்த 30 கால வருஷ பகுதிக்குள்ளுக்கு இந்த நாட்டுல நாங்க அதாவது ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணிருக்கிறோமா, அல்லது இந்த 30 கால வருஷ பகுதிக்குள்ளுக்கு இந்த நாட்டுல எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ரைட்ஸ்ல நாங்க எத்தனை பெர்சன்டேஜ் இழந்திருக்கிறோம், இந்த ரெண்டையும் நாங்க கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டும். எனக்கு தெரிவித்த ஆங்கிலேயர்களே, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த குறுகிய எல்லைக்கு பட்ட அளவுக்கு இந்த 30-40 வருஷ கால பகுதிக்குள்ளுக்கால இந்த நாட்டுல நமது மூதாதையர்கள் நமக்கு தராவது எடுத்து தந்திருந்த ரைட்ஸ்ல நாங்க இழந்ததை விட எந்த ஒன்றையும் இதுவரைக்கும் நாங்க சாதிக்கல. நாங்க பட்டியலிட்டு பார்க்கலாம், இந்த 5-6 வருஷ கால பகுதிக்குள்ளுக்கு இந்த நாட்டை வாழ்ந்த முஸ்லிம்கள் எங்கட மோசமான செயல்களால இது வரைக்கும் எத்தனை விஷயங்களை நாங்க பறிக்கொடுத்திருக்கிறோம். இதுக்கு நன்முஸ்லிம் காரணம் இல்ல, எங்கட ஒற்றுமைக்கு நாங்க சீர்குலைத்து விட்டோம். ஒற்றுமை சீர்குலைமாக இருந்தால் இந்த சமூகம் சீர்குலைந்து போய்விடும். இதனைத்தான் நபிசர் அல்லாஹ் சொன்னார்கள், இந்த உம்மத்தினுடைய கடைசி பகுதி முன்னால் இருந்தவர்களை ஏசி திட்டிக் கொண்டிருப்பார்கள். கணவான்களே, நமக்கு இஸ்லாம் என்ற மார்க்கம் தரப்பட்டது. அஸ்ஸில்ம், அஸ்ஸலாம், பீஸ், இஸ்லாம் என்றாலே அர்த்தம் ஒற்றுமை, சமாதானம். எந்த மார்க்கம் ஒற்றுமைக்காக தரப்பட்டிருக்கிறதோ இந்த மார்க்கத்தை வச்சே நாங்க பிரிந்து போவோமாக இருந்தால் இந்த சமூகத்தை யார் ஒற்றுமைப்படுத்த முடியும்? கிரேசவர்களே, மார்க்கம் என்பது சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்காக வேண்டிய தவிர இஸ்லாம் சமூகத்தை பிரிப்பதற்கான எந்த வழிமுறையும் நமக்கு காட்டித்தரவில்லை. நாங்க தான் பேசுறோம், தொழுகை இது நமக்கு ஒற்றுமையைப்படுத்தி தருகிறது. முடிந்த ஹஜ்ஜு நமக்கு ஒற்றுமையைப்படுத்தி தருகிறது. ஆனால் இந்த தொழுகையும் ஹஜ்ஜுமே நம்ம சமூகத்துக்கு மத்தியில் பிரிவினையை உருவாக்குமாக இருந்தால் எங்களை வாதாட்டங்கள் இன்றைக்கு எங்கே போய்கொண்டிருக்கிறது? சமூகத்தினர்களே, முஸ்லிம்களே, நாங்கள் நிலைப்படணும். நாங்கள் அதாவது விளங்குவது ஒரு கட்டம் வந்திருக்கிறது. முஸ்லிம் சமூகம் அதாவது ஒரு யுனைடெட் சொசைட்டி, ஒருபட்ட ஒரு சமூகமாக மாற வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. ஒற்றுமை எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை ஒரு ஹதீஸ் மட்டும் குறிப்பிட்டு காட்டுகிறேன். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகிற காலகட்டத்தில் அவருக்கு கடைசி கட்டம் சுபஹ் தொழுகையில வச்சு அவருக்கு கத்தி குத்தப்பட்டிருக்கிறது. பால் ஊற்றாங்க, வாயால போன பால் இந்த இடத்துல கத்தி குத்தப்பட்டுச்சோ, அதால வெளியே வருது. இந்த மரண படுக்கையில படுத்திருந்த உமரை பார்த்து சஹாபாக்கள் கேட்டாங்க, உமரே ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, அலா தஸ்தக்லிப், நீங்க மரணிக்கக்குள்ளே அபூபக்கர் எப்படி அவங்கள கலீஃபாவாக நியமிச்சாங்களோ இதே மாதிரி நீங்களும் யாராலும் ஒருத்தர கலீஃபாவாக நியமிச்சுட்டு போங்களே. சொன்னார்கள், எனக்கு ரெண்டு மூணு உதாரணம் இருக்குது. நபி மௌத்தா நாங்க கலீஃபாவை நியமிக்கல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா நாங்க கலீஃபாவை நியமிச்சுட்டு சொன்னார்கள், எனக்கு நபி செஞ்ச விஷயத்தையும் செய்ய முடியும், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச விஷயத்தையும் செய்ய முடியும். ஆனா நிலைமைகள் மாற்றம் அடைந்திருக்குது, அதனால எனக்கு ரெண்டு பேர் செஞ்சத்தையும் செய்ய முடியாமல் இருக்குது. சொன்னார்கள், உமர் என்ன செய்ய போறீங்க? சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகிறதுக்கு முன்னால பத்து சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இந்த பத்து சஹாபாக்களும் அஷரத்துல் முபஷரா, இவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்னாராயம் செஞ்ச பத்து சஹாபாக்கள். அதுல மூணு பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க, அதுல நான் மௌத்தாக போறேன். நாலாவது பேர், ஆறு பேர் மீவாங்க. இந்த ஆறு பேரையும் ஒரு கமிட்டியாக நான் நியமிக்க போறேன். நீங்க ஆறு பேரும் ஒரு குரூப்பாக செயற்படுவீங்க. நீங்க தனிமையில நின்று மசூரா பண்ணி அவங்களுக்கு நீங்க விரும்பக்கூடியவர்களை கலீஃபாவா நியமிக்க வேண்டும் என்பதாக அப்பாயிண்ட் பண்ணிட்டு அவர்கள் மூணு கண்டிஷன்ஸ் போட்டாங்க. முதலாவது சொன்னார்கள், நீங்க இந்த கலீஃபாவை நியமிக்கிற விஷயத்துல நீங்க மசூரா செய்யக்கூடிய கட்டத்துல இது தனிமையில தான் மசூரா செய்யப்படணும். அந்த இடத்துக்கு மூணாவது ஒருத்தருக்கு வர முடியாது. ஆறு பேர் தான், ஏழாவது ஒருத்தர் இல்ல. சொன்னார்கள், எந்த குடும்பத்தை வாழக்கூடிய எந்த ஒருவருக்கும் அந்த மசூரான அங்கத்துவம் வைக்க முடியாது. அது எந்த மகனாக இருந்தாலும் சரி, உமர் இப்னு கத்தாப் செஞ்ச இந்த ஆட்சி அவருடைய குடும்பத்தினர்களுக்கு போதும். இதற்கு பின்னால உமர் இப்னு கத்தாபுடைய குடும்பத்தில் எந்த ஆட்சியாளர்களும் வர வேண்டிய தேவை இல்லை. இரண்டாவது கண்டிஷன் போட்டாங்க, நீங்க ஆறு பேரு பேரும் பேசுற இந்த ஒரு விஷயமும் உங்களோட ஆறு பேருட யார்த வாயாலையும் இன்னொருத்தருக்கு போய் சேர்ந்திடப்படாது. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். மூணாவது சொன்னார்கள், இந்த ஆறு பேர்ல மெஜாரிட்டி சவுட் ஒத்தரத்தான் கலீஃபாவா நியமிக்கும் என்பதாக எக்ரியான கட்டத்துல யாராலும் ஒருவர் அதற்கு எகெயின்ஸ் ஆக இருந்தா இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து அவரை கன்வீன்ஸ் பண்ணுங்க இந்த விஷயத்துல எக்ரி ஆகிறதுக்கு. நீங்க கன்வீன்ஸ் பண்ணதுக்கு பிறகும் அவர் எக்ரியாக மறுப்பாராக இருந்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை சொன்னார்கள், அதே இடத்த அவரை கொண்டு போட்டுடுங்க நீங்க வெளியே வாரத்துக்கு முன்னால. சொன்னார்கள், இவர் அஷரத்துல் முபஷரா ஒரு சஹாபியாக இருந்து இவரால சமூகம் பிரிஞ்சு துண்டு துண்டாக போறதை விட சமூகம் ஒன்றுபட்டு இவர் மௌத்தாகிறது சிறந்தது. என பெரியவர்களை கவனிச்சவர்களே, அந்த ஆறு சஹாபாக்கள்ல யாரும் ஆட்சிக்கோ அதாவது அவர் கிறிஸ்டியாக வரணும், அவர் தலைவராக வரணும், அவருக்கு தான் கலீஃபத் கிடைக்கும் என்பதாக ஆட்சி விரும்பக்கூடியவர்கள் அல்ல. ஆனாலும் இது இன்னால வரக்கூடிய சமூகத்துல இந்த விஷயம் உள்வரும் என்பதற்காக வேண்டி நமக்கு பாடத்துக்காக வேண்டி சுப்பிரமணிய கத்தா பிரதியல்லாமர்கள் இந்த விஷயத்தை நமக்கு பாடமாக போட்டிருக்கிறார்கள். ஆக ஞான பிறகு கவனிச்சவர்களே, சமூக ஒற்றுமை நாம் ஒன்றுபட்டு வாழ்வது என்பது சமூகத்துக்கு தேவையானதாக இருக்கிறது. எனவே இந்த சமூகம் ஒற்றுமை குலைந்தாலும் ஒற்றுமை ஏற்படக்கூடிய பாதங்களாலும் எப்படியாப்பட்ட அதாவது சேலஞ்சஸ் இந்த உம்மத்திற்கு வரும் என்பதையும் அவர்கள் நமக்கு தெளிவாக விளங்கப்படுத்திருக்கிறார்கள். இப்படியாப்பட்ட இந்த பயங்கர பாவத்திலிருந்து நாம் வெளிவர வேண்டும். நம்ம சமூகம் ஒன்றுபட்ட ஒரு சமூகமாக நாம் வாழ வேண்டும். இப்படியாப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நமக்கு இந்த நாட்டிலும் உலகளாவிய மட்டத்திலும் நமக்கு பல விஷயத்தையும் சாதிக்க முடியும். ஒரு சிறந்த ஒரு தலை நிமிர்ந்த ஒரு முஸ்லிம் உம்மத்தினர்களாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், நிலைமைகளை அறிந்த இரட்சகனே யா அல்லாஹ், யா அல்லாஹ், நிலைமைகளை சீராக்கிய யா அல்லாஹ், நிலைமைகள் உன் கைவசம் இருக்கிறது யாழ்லா, நீ அனைத்தையும் அறிந்தவன் யாழ்லா. யாழ்லா நமக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த பிரச்சனை நம்மை வெளியாகிடுவாயாக யாழ்லா. உலகராதி மக்கள் அனைவரையும் பாதுகாக்கிறியாழ்லா. முழு மக்களுக்கும் நீ சுபீட்சமான வாழ்க்கையை நசீபாக்கிறியாழ்லா. யாழ்லா இந்த அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யாழ்லா நீ சந்தோஷத்தை கொடுத்துருவாயாக யாழ்லா. அவர்களுக்கு அவசரமான நிவாரணத்தை யாழ் நீ கொடுத்தருவாயாக யாழ்லா. யாழ்லா அனைவரையும் பாதுகாக்கிறவாயாக யாழ்லா. அந்த பெற்றோர்களை பாதுகாக்கிறியாழ்லா. அவர்களுக்கு யாழ்லா நீ ஆய்வு நசீபாக்கிறியாழ்லா. அவர்களுக்கு யாழ் நோய்களை குணப்படுத்திடுவாயாக யாழ்லா. அவர்களை சிறுமை செய்யக்கூடிய பாக்கியத்தையால நமக்கு நசீபாக்கிறியாழ்லா. யாழ் அவர்கள் மரணித்திருந்தால் அவருக்கு யாழ்லா நீ அவருடைய கபரை சொருக்கத்தின் பூஞ்சொலை ஆக்கிறியாழ்லா. நமது சகோதர சகோதரிகள் உற்றார் உறவினர்கள் அனைத்து முஸ்லீம்களை மன்னித்து யாழ்லா நீ கபூர் செய்து கொள்வாயாக யாழ்லா. இந்த துஆவை வந்து மாபெரும் கிருபையால் ஏற்று கபூர் செய்து கொள்வாயாக யாழ்லா. வஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
For more lectures, visit slhub.com.